வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் விவசாயி சமுதாய வானொலி. நேயர்களே, இன்றைய ஒலிபரப்பில் நம் நிகழ்ச்சியில் பங்கு பெறுபவர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் திறந்தவெளி மற்றும் தொலைதூர கல்வி இயக்ககத்தில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வரும் முனைவர் பத்மா அவர்கள் நம் நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ளார். முனைவர் பத்மா அவர்கள் நம் வானொலி நிலையத்திற்கு வருகை புரிந்துள்ளார். நேயர்களே, இன்றைய உரையாடல் நிகழ்ச்சியில் ஒரு சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்வோம், வாருங்கள். பசேல் என்று தலைத்திருக்கும் வாழையின் அத்தனை பாகங்களையும் பயன்படுத்த தெரிந்த தமிழ் இனம் வாழையை விடவும் கூடுதலாக பயன்படுத்திய மற்றொரு தாவரம் தான் பனை. மற்றும் தமிழகத்தின் தேசிய மரம் என்று அழைக்கப்படும் பனை மரத்தினோட நன்மைகள் பற்றியும் அதனுடைய முக்கியத்துவத்தை பற்றியும் நம் நிகழ்ச்சியில் விளக்கமாக தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார். அவர்கள் கூறும் தகவல்களை கேட்டு அறிந்து கொள்வோம், வாருங்கள்.
வணக்கம் அன்பான நேயர்களே, இன்று நாம் பனை எனும் பழம் பெருமை எனும் தலைப்பில் சில கருத்துக்களை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். பனை மரம் தமிழகத்தின் வாழ்வோடும் மொழியோடும் ஒன்றுபட்டது. இதற்கு சான்றாக சங்ககால நூல்களான தொல்காப்பியம், திருக்குறள் மற்றும் சிலப்பதிகாரம் முதலிய நூல்களில் பனையின் சிறப்புகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. திணைத்துணை நன்றி செய்யினும் பனைத்துணையாய் கொள்வார் பயன் தெரிவார். நமக்கு ஒருவன் திணையளவு நன்மை செய்தாயினும் அதனால் விளையும் நன்மையை கருத்தில் கொண்டு அவ்வுதவியை பனையளவாக கருதுவர். இக்குறளின் மூலம் வள்ளுவர் பனையின் வளத்தையும் அதன் உயரத்தையும் குறிப்பிட்டுள்ளார். இயற்கையாகவே பனை மரங்கள் 30 அடி உயரம் வரை வளரக்கூடியவை. பனை மரம் என்பது ஒரு அடையாளம், கிராமங்களின் கம்பீரம், தாவரத்தின் சாம்ராஜ்யம், தமிழகத்தின் மாநில தாவரம் பனைமரம். சோழ மன்னருக்கு அந்திப்பு, பாண்டிய மன்னருக்கு வேப்பம்பூ, சேர மன்னர்களுக்கு பனம்பூ தான் அடையாளம். விஞ்ஞான ரீதியாக போராசஸ் பிளாபெல்லிஃபர் என்று அழைக்கப்படும் பனைமரம் மாநிலத்தின் ஆழ்ந்த பொருளாதார மதிப்பை கொண்டுள்ளது. பனைமரம் விளைச்சலை தொடங்கவே பல ஆண்டுகள் ஆகும். பனைமரங்கள் பருவ முதிர்ச்சியடைய 15 ஆண்டுகள் தாக்கு பிடிக்க வேண்டும். பழம் பெருமை மிக்க அறுபடாத ஒரு நெடிய மரபு கொண்ட தமிழ் சமூகத்தின் தொன்மையான தாவரங்களில் ஒன்று பனைமரம். தமிழர்களின் இயற்கை அடையாளங்களுள் ஒன்றாக போற்றப்படும் பனைமரத்தை தமிழர்களின் தாவரம் என்றே அழைக்கலாம். ஏனென்றால் இது தமிழ்நாட்டின் மாநில மரமும் கூட. பனைமரம் இருக்கும் இடத்தில் நிலம் வளமாக, பிடிப்புடன் உறுதியாக இருக்கும். தூய்மையான நிலத்தடி நீர் இருக்கும். புயல் காலத்தில் காற்றின் சீற்றத்தை இந்த மரம் குறைத்துவிடும். பனைமரத்தின் வேர் ஆழமானதாகவும் இருக்கும். மரத்தின் தண்டு பகுதி திடமானதாகவும் அதே சமயம் வளைந்து கொடுக்கும் தன்மையோடும் இருக்கும். இதனால் பலமான காற்றின் தாக்குதலுக்கு தென்னை மரங்கள் உடைந்து போனது போல் இல்லாமல் பனைமரங்கள் உறுதியாக நிற்கின்றன. இந்தியாவில் உள்ள 8.59 கோடி பனைமரங்களில் சுமார் 5.1 கோடி தமிழ்நாட்டிலே இருப்பதாக தமிழ்நாடு பனைப்பொருட்கள் மேம்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. எவ்வாறாயினும் இந்த எண்ணிக்கை வெறும் 3 கோடியாக குறைந்துள்ளதாக சமூக ஆர்வலர்கள் கூறுகின்றனர். ஆண் பனை, பெண் பனை, கூந்தற்பனை, தாளிப்பனை என்று 34 வகையான பனைமரங்கள் தமிழ் மண்ணின் தாவர பாரம்பரியம். தாளிப்பனை என்ற பனைமர ஓலையிலிருந்துதான் ஓலைச்சுவடிகள் தயார் செய்திருக்கிறார்கள். வேர் முதல் நுனி வரை நாம் பனைமரத்தை பயன்படுத்தலாம். மனிதர்களை போன்றே பனையிலும் ஆண் பனை, பெண் பனை என்கிற பாகுபாடு உண்டு. பனைமரத்தின் பயன்பாடுகளை விளக்கும் வகையிலேயே அது கற்பகத்தரு என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. வேர் முதல் உச்சி வரை பனையின் ஒவ்வொரு உறுப்பும் மனித குலத்துக்கு பயன்படும் பொருள்களே. சிறுநீரக நோய்களை நீக்கவும், உடம்பின் உள்ளிருக்கும் புண்களை போக்கவும் பனை நுங்கு நல்ல மருந்தென்று சொல்லப்படுகின்றது. வெப்பத்தால் எலும்புகள் சூடாகும் உஷ்ணத்தில் ஏற்படும் வேர்க்கூறு தழும்புகளையும் அம்மை கொப்பளங்களையும் குளிர்ந்த பனை நுங்கு நீரில் கரைந்து விடுகின்றன. பனைமட்டை சாறு பிழிந்து கண்களில் ஏற்படும் பாதிப்புகளை நம் தமிழச்சிகள் குணப்படுத்தியிருக்கிறார்கள். சோர்வை நீக்குவதற்காகவும் உடல் வலி மற்றும் அலுப்பை போக்குவதற்காகவும் பனைமர பானங்கள் பயன்படுகின்றன. ஒரு பனைமரத்தை காட்டி வழி சொல்லும் ஊர்க்காரர்களின் வார்த்தைகள் இன்றும் காற்றில் கலந்திருக்கின்றன. பனைமரத்தின் உச்சியில் ஜடைஜடையாக கூடுகட்டும் 100 கணக்கான தூக்கணாங்குருவிகளின் சத்தம் தொலைந்து போனதை நாம் சொல்லித்தான் ஆகவே. பருவ காலங்களில் மரம் ஏறும் பனையேரிகள் பனைமரத்தில் வடியும் நீரில் பதநீரும் கல்லும் இறக்குகிறார்கள். பனங்கற்கண்டும் கருப்பட்டியும் தயார் செய்கிறார்கள். செயற்கையான உரங்களோ பூச்சிக்கொல்லி மருந்துகளோ ஆராய்ச்சியாளர்களால் பயன்படுத்தும் அவசியம் பனைமரங்களுக்கு இதுவரை ஏற்பட்டதில்லை. அதனால்தான் பனைமரங்களில் கிடைக்கும் பனம்பழம், நுங்கு, பதநீர், கள், பனங்கற்கண்டு, கருப்பட்டி, பனங்கிழங்கு, பனங்குருத்து போன்ற உணவுப் பொருள்கள் மனிதனுக்கு எந்த பக்க விளைவையும் இதுவரையிலும் ஏற்படுத்தவில்லை. கற்பக விருட்சம் எனும் பெயருக்கு ஏற்ப பனைமரத்தின் ஒவ்வொரு அங்கமும் பயன்படும் பொருளாகவே உள்ளது. இந்த மரத்தின் எந்த பகுதியும் வீணாகாது. பல தொழில் முனைவோர் பனைப்பொருட்களை ஏற்றுமதி செய்வதில் ஈடுபட்டுள்ளனர். பனை தொழிலில் பெருமளவு வேலைவாய்ப்பும் உள்ளது. பனை ஓலை வேய்ந்த குடிசைகளில் பனங்காடுகளுக்கு மிக அருகிலேயே குடித்தனம் நடத்துகிறார்கள் பனையேரிகள். பனையேரிகளுக்கு சோறு போட்டதும் பனைமரம்தான். குடியிறக்க வீடு கட்டியதும் பனை ஓலையில்தான். அடுப்பு எறிவதும் பனை மட்டையில்தான். கொதிக்கும் உலையை கிண்டுவதும் பனை மட்டையில்தான். பனைமரத்தையும் வாழ்க்கையையும் பிரிக்கவே முடியாது. ஆனால் பருவ காலங்களை தவிர மற்ற நாட்களில் சோற்றுக்கு என்ன செய்வது? வறண்ட பூமியும் பனைமரங்களும் வாழ்விழந்து அழிந்து கொண்டிருக்கும் தமிழனத்தின் குறியீடாக இருக்கின்றன. இந்த மின்னணு உலகத்தில் பனையேரிகளின் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. பெரும்பாலும் பனையேரிகளுக்கு சொந்தமாக பனைமரங்கள் இருப்பதில்லை. பெரும் நிலப்பரப்புகள் வைத்திருக்கும் முதலாளிகளிடம் குத்தகைக்கு எடுத்துக்கொண்டுதான் இவர்கள் மரம் ஏறுகிறார்கள். பயன்பாடற்ற நீண்ட வெளி காடுகளில் வரப்போரங்களில் தானாக வளர்ந்து நிற்கும் பனைமரங்களை மொத்த வருமானத்திற்காக மர வெட்டுக்காரர்களிடம் முதலாளிகள் விலை பேசி விடுகிறார்கள். பல வருடங்களாக வளர்ந்து நிற்கும் பனைமரங்கள் ஒரு சில மணி நேரத்தில் துண்டு துண்டாக நறுக்கப்படுகின்றன. செங்கல் சூளைகளின் அடுப்பில் கனத்து எரிந்து சாம்பலாகின்றன. ஒரு பழமையான தாவர இனம் இவ்வாறாக அழிக்கப்படுகின்றது. பனைமரங்கள் வெட்டப்பட்ட பிறகு அந்த இடத்தின் மண்ணியல் நிலை மற்றும் மதிப்பீடுகள் அனைத்தும் மாறிவிடுகின்றன. பனங்காடுகள் இருந்த இடத்தில் வீட்டு மனைகள், குடியேற்றம், போக்குவரத்து நெரிசல், தெருக்கடைகள் என்று பாதாள சாக்கடைகள் வரை எல்லாம் மாறிவிடுகின்றன. நகரமயமாதலின் தொடக்கத்தில் பனைமரங்கள் காணாமலே போய்விட்டன. நம் தலைமுறைக்கு பனைமரங்களின் பக்குவத்தை நாம் சொல்லிக் கொடுத்தாக வேண்டும். இயற்கையின் அர்த்தத்தையும் புரிய வைக்க வேண்டும். சில ஆண்டுகளுக்கு முன்பாக டெல்டா மாவட்டங்களை தாக்கி பெரும் தாவர அழிவை ஏற்படுத்திய கஜா புயலின் போது ஒரு காட்சியை கண்டு அனைவரும் வியந்தோம். அப்பகுதியில் செழித்து வளர்ந்திருந்த பல தென்னந்தோப்புகள் சாய்ந்திருந்தன. ஆனால் புயலின் உக்கிர தாண்டவத்துக்கு அசைந்து கொடுக்காமல் கம்பீரமாக நின்றவை பனைமரங்கள் மட்டுமே. பெரிய பெரிய வலுவான மரங்கள் கூட வீழ்ந்து கிடந்தன. பனைமரங்களின் ஆணிவேர், ஜல்லிவேர் போன்றவை மண் அரிப்பை தடுக்கும் காவலர்களாகவும் நிலத்தடி நீரை பாதுகாக்கும் கருவியாகவும் விளங்குகின்றன. யானை போன்ற பெரிய விலங்குகள் கூட நுழைய முடியாத உயிர் வேலிகளாக வனம் சார்ந்த நிலப்பரப்புகளில் ஒரு காலத்தில் பனைப்படை அணியிருந்திருக்கின்றது. பனைமரங்களின் பயன் குறித்து நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அதற்கு இணையாக வேறொரு தாவர இனம் இல்லை. 2000 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழகத்தின் சமூக பண்பாட்டு வரலாற்றில் இடம்பெற்று வானளாவிய கம்பீரத்துடன் தமிழர்களின் தாவரமாக வீற்றிருந்த பனைமரங்களின் இன்றைய இன அழிப்பு கவலை அளிப்பதாகவும் அதிர்ச்சியூட்டுவதாகவும் இருக்கின்றது. வைரம் பாய்ந்த பனைகள் என்று அழைக்கப்பட்ட முற்றிய பனைமரங்களே முன்பு தச்சு வேலைக்கு பயன்படுத்தப்பட்டன. இன்று செங்கல் சூளைக்கு அடுப்பெரிக்கும் விறகாகவும் கட்டிடம் கட்டும் பணிகளுக்காகவும் சாயப்பட்டறையில் எரியூட்டவும் பனைமரங்கள் வெட்டித் தள்ளப்படுகின்றன. தனியார் இடங்கள், பொது இடங்கள் என்று எந்த பாகுபாடுமின்றி பலியாடுகளைப் போல் பனைமரங்கள் பூமியில் வெட்டப்பட்டு விழும் காட்சி சுற்றுச்சூழலுக்கு பெரும் அபாயம் நேரப்போவதின் அறிகுறி என்பதை இப்போதாவது மக்கள் உணர வேண்டும். சுற்றுச்சூழல் மற்றும் பொருளாதார மதிப்பை கொண்ட தமிழகத்தின் மாநில மரமான பனை மீண்டும் மாநிலத்தில் தனக்கான இடத்தை பெற உள்ளது. இதனையெல்லாம் கருத்தில் கொண்டு 6 மாதங்களுக்குள் மாநிலம் முழுவதும் நீர்நிலைகள், விவசாய நிலங்கள், தரிசு நிலங்கள், அரசு புறம்போக்கு நிலங்கள் மற்றும் சாலையோரங்களில் 76 லட்சம் பனை விதைகளை நடவு செய்ய வேளாண் துறை இலக்கு நிர்ணயித்துள்ளது. விதை கொள்முதல் மற்றும் அதனுடன் தொடர்புடைய பணிகளுக்கு மாநில அரசு 3 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளது. முதற்கட்டமாக 30 மாவட்டங்களில் விதைகளை நடுவதே அரசின் திட்டம். இதன்பின் கிராமப்புறங்களை மையமாக கொண்டு முழு மாநிலத்தையும் உள்ளடக்கும் வகையில் இது மாற்றப்படும். பொதுப்பணித்துறை மற்றும் சென்னை மாநகராட்சியுடன் இணைந்து சென்னையில் உள்ள கூவம் கரைகள் மற்றும் பிற பொருத்தமான இடங்களில் சுமார் 25,000 விதைகளை நடவு செய்வது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. பனைமரங்கள் வெட்டப்படுவதை தடுக்க அரசு தேவையான உத்தரவுகளை பிறப்பிக்கும். தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் பனைமரங்களை வெட்டுவதற்கு மாவட்ட ஆட்சியர்களின் அனுமதி கட்டாயமாக்கப்படும் என்றும் அறிவித்துள்ளது. தரமான விதைகள் கிடைக்கும் தூத்துக்குடி, தர்மபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் இன்னும் சில மாவட்டங்களில் இருந்து தமிழ்நாடு விதை மேம்பாட்டு முகமை மூலம் பனை விதைகள் கொள்முதல் ஏற்கனவே தொடங்கப்பட்டும் உள்ளது. இந்த மரத்தை பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள பல தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் விதைகளை அரசுக்கு வழங்க முன்வந்துள்ளன. நம் மாநிலத்தில் சாலையோர புளிய மரங்களை பாதுகாக்கவும் பராமரிக்கவும் மரங்களுக்கு எண்கள் இடும் திட்டத்தை நடைமுறைப்படுத்தியது போல் எஞ்சியிருக்கும் பனை மரங்களை கணக்கெடுத்து எண்கள் இட வேண்டும். பனை விதை நடுவதை இயக்கமாக மாற்றும் விழிப்புணர்வை மக்களிடையே அரசு ஏற்படுத்த வேண்டும். பனை மரங்களை பொதுப்பணித்துறை கண்காணிப்பு வளையத்துக்குள் கொண்டு வர வேண்டும். பொது இடங்கள், தனியார் இடங்கள் என எங்கிருப்பினும் பனைமரங்கள் வெட்டப்படுவதை தடுக்க பனை பாதுகாப்புக்கென தனி சட்டங்கள் இயற்றப்படவும் வேண்டும். பனை பாதுகாப்பு குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் பணியிலும் பனை விதை நடும் பணியிலும் இந்த பிரச்சனையின் தீவிரத்தை அரசின் கவனத்துக்கு கொண்டு செல்லும் பணியிலும் பல சிறு சிறு அமைப்புகள் ஈடுபட்டிருப்பது நல்ல முன்னெடுப்பு. நம் இனத்தின் பெருமை மிகு அடையாளம் பனை. அதை பாதுகாக்கும் பொறுப்பு நம் ஒவ்வொருவருக்கும் உண்டு என்பதை நாம் உணர வேண்டும். பனைமரங்கள் அழிக்கப்படுவதால் மரங்களை சார்ந்திருக்கும் பனம் காடை, பனை உழவாரன், தூக்கணாங்குருவிகள் போன்ற பறவைகளும் வாழிட அழிவை சந்தித்து வருகின்றன. மரங்கள் இன்றி மனிதர்கள் இல்லை என்பது மனிதர்களாகிய நமக்குத்தான் புரிவதில்லை, ஆனால் பறவைகளுக்கு நன்றாக புரிகிறது. பனைமரம் பயன் தரும் மரம், பனைமரம் பணம் தரும் மரம். மரம் நடும் திட்டங்களிலும் சாலையோர மரங்கள் வளர்ப்பதிலும் மாநில மரமான பனைமரங்களை சேர்க்க வேண்டும். பனைமரம் அரிதானதாக மாறும் முன்பு நாம் விழித்துக் கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.
நேயர்களே, இதுவரை இந்நிகழ்ச்சியில் உரையாற்றிய முனைவர் பத்மா அவர்கள் பனைமரத்தின் சிறப்பு இயல்புகளை பற்றியும் அதனுடைய பயன்கள் மற்றும் பனைமரத்தினோட முக்கியத்துவத்தை பற்றியும் நம்முடன் விளக்கமாக பகிர்ந்து கொண்டுள்ளார். மேலும் பனைமரத்தின் எண்ணிக்கை இக்காலகட்டத்தில் குறைந்து கொண்டு வருகிறது, பனைமரத்தை நாம் ஏன் பாதுகாக்க வேண்டும் அதனுடைய அவசியம் குறித்தும் நம்முடன் பகிர்ந்து கொண்டுள்ளார். இத்தகவல்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் இருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் விவசாயி சமுதாய வானொலி 107.4. நன்றி, வணக்கம்.